محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قصيد يا عرب كلا سالين قول الله مولانا مولوي فيصل الوصيلي قاسم يا عرب كلا سالين قول الله عليه أنا بكم ملككم ليستحوذ الشيخ عبد الله محمود عالم அவர்களே எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஷரீப் ஹஜரத் அவர்களே, பாக்கர் ஹஜரத் அவர்களே, ஜான்வீர் ஹஜரத் அவர்களே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்பர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, பட்டம் பெற்று வெளியேறுகின்ற இளம் உலமாக்களே, ஹாஃபிமார்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஸீதியா அரபு கலாசாலையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்கும் பங்கேற்று சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது போலவே இந்த அரபு கலாசாலையின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்பதற்கும் இங்கே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய அல்லாஹ்வை புகழ்வதோடு இந்த கலாசாலையின் அதிபர் உட்பட உஸ்தாதுமார்கள் உட்பட நிர்வாக சபையினருக்கு எனது நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அரபு கலாசாலையோடு தொடர்பு பட்ட பல தரப்பினர் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு அரபு கலாசாலையில் முதலாவது தரப்பினராக நாம் அடையாளம் காண்பது அங்கு கற்கின்ற மாணவர்கள். இரண்டாவது தரப்பாக இருப்பவர்கள் அங்கு கற்று வெளியேறிய அந்த கலாசாலையின் பட்டதாரிகள். ஒரு அரபு கலாசாலையின் மற்றும் ஒரு தரப்பினர் அந்த கலாசாலையின் அதிபரும் ஆசான்களும் உஸ்தாதுமார்களும். இவற்றோடு ஒரு அரபு கலாசாலையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த அரபு கலாசாலையின் பரிபாலன சபையினர். இந்த எல்லா தரப்பினரோடும் அரபு கலாசாலைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற பரோபகாரிகள், தனவந்தர்கள், கொடைவள்ளல்கள் இருக்கிறார்கள். அந்த அரபு கலாசாலை அமைந்திருக்கின்ற ஊரிலே வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் அனைவரும் ஒரு அரபு கலாசாலையோடு இரண்டர கலந்தவர்கள். எந்த ஒரு தரப்பையும் நாம் குறை மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஒவ்வொரு தரப்பினரும் முக்கியமானவர்கள். இந்த ஆறு தரப்பினருக்குமான சில வழிகாட்டல்களை எனது இந்த உரையிலே வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக எனக்கும் இந்த பிரதேசத்தோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. எனது தந்தை வழியிலே நான் பக்கத்து ஊர் புன்வி வயலை சேர்ந்தவர். ஊரோடு எனக்கு நான்கு தசாப்த காலமாக உறவு இல்லாமல் இருந்த போதிலும், எனது தாயகம் புன்னாகலாக இருந்த போதிலும், எனது தந்தையின் பிரதேசம் என்ற வகையிலே இந்த பிரதேசத்து மக்களோடு உரிமையோடு பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உரைக்காக எழுந்தி வருகின்ற போதே ஷரீப் ஹஜரத் அவர்கள் ஊரை கண்டிப்பாக சொல்ல வேண்டும், புனித வயல் என்ற ஊர் இப்போது எப்படி பார்க்கப்படுகிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு காலத்தில் இந்த பிரதேசத்துக்கே ஆன்மீக தலைமைத்துவம் வழங்கிய ஒரு ஊர், இந்த பிரதேசத்து மக்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டலை வழங்கிய ஒரு ஊர் என்ற செய்தியை அவர்கள் இன்று மாத்திரம் அல்ல, ஓரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் புழுதி வயலில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் முதலாம் தடவையாக வந்து கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலும் என்னிடம் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் மதிப்புக்குரிய உடமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மதரசாவோடு சம்பந்தப்பட்ட இந்த ஆறு தரப்பினருக்கும் தேவையான சில ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை வழங்குவது என்னுடைய உரையின் நோக்கம். ஒரு மதரசாவுடைய முதலாம் தரப்பினராக இருப்பவர்கள், ஒரு மதரசாவுடைய ஆன்மாவாக, ஜீவநாடியாக, உயிர் நாடியாக விளங்குபவர்கள் அந்த மதரசாவின் மாணவர்கள். அதிபராக இருக்கலாம், உஸ்தாதுமார்களாக இருக்கலாம், பரிபாலன சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், பரோபகாரிகளாக இருக்கலாம், ஊர்வாசிகளாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் ஒரு மதரசாவுக்காக உழைக்கிறார்கள் என்றால், காலத்தை நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்றால், பொருளை செல்வத்தை வழங்குகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த மதரசாவின் மாணவர்கள் முறையாக கற்று, துறை போக கற்று, சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உம்மத்துக்கும் தீனுக்கும் சேவை செய்கின்ற, பணிபுரிகின்ற சிறந்த ஆளுமைகளாக வெளிவர வேண்டும். இந்த நோக்கம் நிறைவேறாத போது எமது முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விடும், பாழாக போய்விடும். ஒரு மதரசா என்பது அந்த மதரசாவுடைய கட்டடங்கள் அல்ல, ஒரு மதரசா என்பது அந்த மதரசாவுடைய உட்கட்டமைப்பு அல்ல, ஒரு மதரசா என்பது அந்த மதரசாவுக்குள்ள வருமானம் அல்ல, பரிபாலன சபையும் அல்ல, பரோபகாரிகளும் அல்ல, ஏன் உஸ்தாதுமார்களும் அல்ல, அதிபர்களும் அல்ல, அந்த மதரசாவின் மாணவர்கள் தான் அந்த மதரசாவை, அதன் தரத்தை, அதனுடைய எதிர்பார்ப்பை தீர்மானிப்பவர்கள். அந்த வகையிலே மாணவர்களாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. எந்த ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் மதரசாக்களிலே அனுமதி பெற்றார்களோ, எந்த ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் மதரசாக்களிலே பல ஆண்டுகளை கழிக்கிறார்களோ, அந்த நோக்கத்தை அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவை தேடுகின்ற, எல்மை கற்கின்ற ஒரு மாணவன் பெற்றிருக்க வேண்டிய சில அடிப்படையான தன்மைகளே, தகமைகளே அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்மை கற்கிற ஒரு மாணவன் ஆரம்பமாக எல்மை பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவரிடம் விவேகம், திறமை இருக்க வேண்டும். தக்கா. மூன்றாவதாக அவரிடம் முயற்சி, உழைப்பு இருக்க வேண்டும். இஷ்திஹார். நான்காவதாக அவர் தொடர்ந்து படிப்பதற்கு தேவையான வசதி, வருமானம் அவரிடம் இருக்க வேண்டும். புல்லுகா. அடுத்ததாக அவருக்கு பொருத்தமான, தகுதியான உஸ்தாதுடைய நட்பு, வழிகாட்டல் கிடைக்க வேண்டும். சுஹபத்து உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு சுஹபத்து உஸ்தாத் கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு புலுகாவும் கிடைத்திருக்கிறது. மற்றொரு நிபந்தனை தான் தூது ஜமான். நீங்கள் சில ஆண்டு காலம் அறிவை தேடும் இந்த பாதையிலே கழிக்க வேண்டும். அதற்காகவும் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். ஜகா என்பது, விவேகம் என்பது நீங்கள் தீர்மானிப்பது அல்ல, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வழங்குவது. ஒரு மாணவன் நீச்சுள்ள மாணவனாக இருப்பான், மற்றொரு மாணவன் சராசரி மாணவனாக இருப்பான், இன்னொரு மாணவனோ மெல்ல கற்பவனாக இருப்பான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் ஹெர்ஸும் இஜ்திஹாதும், ஆர்வமும் முயற்சியும் எமது கைகளில் இருப்பவை. ஆர்வம் இருந்தால், முயற்சி இருந்தால், ஒரு நெல்ல கற்கிற மாணவனும் மிகப்பெரிய ஒரு அறிஞனாக மாறலாம் என்பதற்கு வரலாறு சாட்சியாக இருக்கிறது. அந்த வகையில் மாணவர்களாகிய நீங்கள் குறிப்பாக ரஷீதியாவிலே தற்போது கல்வியை தொடர்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பண்புகளை, இந்த தன்மைகளை, இந்த தகமைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் மிகவும் அமானிதமாக, தமது படிப்பை தொடர கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த கலாசாலை நிறுவப்பட்டதன் நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததாக நான் இந்த கலாசாலையில் படித்து பட்டம் பெற்று வெளியேறி இன்று இந்த சபையிலே கதாநாயகர்களாக இருக்கின்ற அந்த உலமாக்களையும் ஆபிதர்களையும் விடுத்து சில கருத்துக்களை சொல்லலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மறுப்புக்குரிய இளம் உலமாக்களே, ரஷீதியாவின் உற்பத்திகளே, இன்று ரஷீதியாவின் பெயரால் பட்டம் பெறுகிற உலமாக்களே, ஹாஃபிமார்களே, நீங்கள் இதுவரை இந்த ரஷீதியாவில் எதையும் படிக்கவில்லை. உங்களுடைய உஸ்தாத்மார்கள் உங்களுக்கு எதையும் படிப்பிக்கவில்லை. இதுதான் உண்மை. மதரசாவிலே இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நாம் எதையும் படிக்கவில்லை. எனது மதரசா உடைய உஸ்தாத்மார்கள் எனக்கு எதையுமே கற்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இவ்வளவு காலமும் என்ன செய்தோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு பிறக்கும். உண்மையில் நீங்கள் உண்மையில் இந்த மதரசா காலத்திலே படிக்கவில்லை, மாறாக எப்படி படிப்பது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார். தப்பிலே எப்படி படிப்பது, சிற்கமே எப்படி படிப்பது, சீராவை எப்படி படிப்பது, தாரிகை எப்படி படிப்பது, ஹதீஸை எப்படி படிப்பது, அகீதாவை எப்படி படிப்பது என்பது தொடர்பான வழிகாட்டல்களை தான் பெற்றுக் கொண்டீர்கள். இனிதான் உண்மையில் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். படித்து முடித்துவிட்ட உணர்வோடு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அது மிக பிழையான ஒரு மனப்பதிவாகவே இருக்க முடியும். இனிதான் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள், உங்களை வளர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள், உருவாக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்ற வகையில் இந்த காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்போது உங்களை தயார்படுத்த வேண்டும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆழமான இஸ்லாமிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், மொழி புலமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நடைமுறை விவகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே, பல்லின சமுதாயங்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே, பல இனத்தவர்களும் மதத்தவர்களும் வாழ்கின்ற நாட்டிலே வாழ்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற வகையில், இஸ்லாத்தை பிரதித்துவப்படுத்துவது என்ற வகையில் மொழிப்புலமை என்பது எனக்கு இன்றியமையானது. இந்த நாட்டிலே நாம் தமிழ் மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் சிங்கள மொழி பேசுகிற சமூகம். இந்த நாட்டிலே பரவலாக புழக்கத்தில் இருக்கிற மொழி ஒரு பக்கம் சிங்கள மொழி, மறுபக்கம் ஆங்கில மொழி. உலமாக்களாகிய நாங்கள் தமிழ் மொழியில் மாத்திரம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் போதாது, எமது சிங்கள மொழி அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆங்கில மொழி அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிற பணியை எங்களால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். எனவே இப்போதுதான் உங்களது படிப்பு துவங்குகிறது என்று நான் சொல்வது எவ்வளவு நியாயமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது மாத்திரம் போதாது, உங்களுடைய மென்திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள், மென்திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், கணினி அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான பல்வேறு திறன்களை ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்போதுதான் நீங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் கொள்ள வேண்டும். சமகால சவால்களுக்கு முன்கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள தவறினால் நிச்சயமாக உங்களை உருவாக்கியதில் அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய இளமுளமாக்களே, இன்று இந்த ரஷீதிய அரபு கலாசாலையில் இருந்து உத்தியோகபூர்வமாக பட்டச்சான்றிதழை பெற்று வெளியேறுகின்ற அறிஞர்களே, ஹாஃபிமார்களே, இன்று முதல் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ஆவண செய்ய வேண்டும், அதற்கான வழிவகைகளை தேட வேண்டும், திட்டமிடலில் ஈடுபட வேண்டும், உங்களுக்கான நேர சூழ்ச்சியை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அகில இலங்கை ஜென்மேத்துலமா அதனுடைய 90 வருட வரலாற்றிலே முதல் தடவையாக உலமாக்களுக்கான ஒரு விசேட கற்கை நெறியை ஆரம்பித்திருக்கிறது. அந்த கற்கை நெறிக்கு பொறுப்பானவன் என்ற வகையில் பொறுப்புணர்ச்சியோடு நான் சொல்கிறேன். எமது இளமுளமாக்களே, அரபு கலாசாலைகளில் இருந்து படித்து பட்டம் பெற்று வெளியேறுகிற உளமாக்களை மேலும் தகுதிப்படுத்துகிற நோக்கத்தோடு, அவர்களுடைய திறன்களை வளர்க்கிற நோக்கத்தோடு, அவர்களுடைய அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் ஒரு அற்புதமான பயிற்சி நிலையை ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு அழகான பாடத்திட்டத்துக்கூடாக, கலை திட்டத்துக்கூடாக அந்த பயிற்சி நெறி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு சுமார் 40 உளமாக்கள் அந்த பயிற்சி நெறிக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 முறை வகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால் அடுத்த வகுப்பு நடைபெறும். ரமலானை தொடர்ந்து சில மாதங்களுக்கு அந்த பயிற்சி நெறி தொடரும். இறுதியாக இத்திஹாதுல் குல்லியாத்தில் அரபியா என்று வழங்கப்படுகின்ற அரபு கலாசாலைகளின் ஒன்றியமும் அகிலங்கை ஜமியத்துலமாவும் இணைந்து அந்த இளமுளமாக்கலுக்கான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். அவர்களுக்கு எல்லா வகையான அறிஞானங்களையும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பாடத்திட்டம் அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அகிலங்கை ஜமியத்துலமா நடத்துகின்ற இத்தகைய பயிற்சி நெறிகளில் இத்தியாதுல் குல்லியாத்தில் அரபியா அரபு கலாசாலையின் ஒன்றியம் நடாத்துகின்ற பயிற்சி நெறிகளிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உங்களுடைய மேற்படிப்பை தொடர்வதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும். உள்நாட்டிலே தௌராக்கள் நடைபெறுகின்றன, வெளிநாட்டிலே உங்களது மேற்படிப்பை தொடர்வதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன. பல பல்கலைக்கழகங்கள் எமது நாட்டு மாணவர்களுக்கு ஷரியா துறையில் மேற்படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நடைமுறை பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், குடும்ப விவகாரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதுவரை நீங்கள் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு ஷரியாவுடைய கல்வியை கற்றது போல இனியும் உங்களை வளர்த்துக் கொள்வதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இவற்றோடு நீங்கள் களத்துக்கு போயிருக்கிறீர்கள், இப்போது களத்திலே இருக்கிறீர்கள். நீங்கள் பல மட்டங்களில் இருப்பீர்கள். மதரசாக்கள் உஸ்தாத்மார்களாக இருப்பீர்கள், மஸ்ஜிதுகளிலே இமாம்களாக இருப்பீர்கள், ஹபீபுகளாக இருப்பீர்கள், மற்றும் பல துறைகளில் இருப்பீர்கள். நீங்கள் தாயிகள் என்ற வகையில், அழைப்பாளர்கள் என்ற வகையில், இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் இப்போது தற்போது உங்களுடைய தவா முன்னுரிமைகளை மிக கவனமாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுடைய தவாவினால் நன்மை நடக்க வேண்டும், தீமை நடக்கக்கூடாது. நீங்கள் தவாவுக்கு உதவி செய்யாத போதிலும் உபத்திரவம் செய்யக்கூடாது. அந்த வகையில் மதிப்புக்குரிய இளமுளமாக்களே, ரஷீதியா அரபு கலாசாலையிலிருந்து படித்து பட்டம் பெற்று வெளியேறுகின்ற அறிஞர்களே, ஹாஃபிதுமார்களே, இந்த நாட்டிலே இப்போதைய நிலையில், தற்போதைய நிலையில் எமது தாவாவில் முன்னுரிமை பெற வேண்டிய அம்சங்களில் முதன்மையானது முஸ்லிம் சமூகத்தின் ஐக்கியமும் ஒற்றுமை. நாம் எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களாக சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உம்மத்துடைய ஒற்றுமைக்காக குரல் கொடுப்பவர்களாக, உழைப்பவர்களாக, பாடுபடுவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய கால்கள் ஒரு ஜமாத்தில் இருக்கலாம், இருந்துவிட்டு போகலாம். கண்டிப்பாக நம் ஒவ்வொருடைய கண்களும் உம்மத்தில் இருத்தல் வேண்டும். இதை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். கால்களும் ஒரு ஜமாத்தில், கண்களும் ஒரு ஜமாத்தில் இருந்தால் உம்மத் நாம் எதிர்பார்க்கிற இலக்கை நோக்கி நகராது. இந்த உம்மத்துடைய ஐக்கியத்தை, ஒற்றுமையை எமது முதல் தர முன்னுரிமையாக நாம் பார்க்க வேண்டும். எமது கொத்துபாக்களில், பயான்களில், பேச்சில், எழுத்தில், எதிலும் இந்த உம்மத்துடைய ஒற்றுமையை பாதிக்கின்ற எந்த ஒரு விஷயமும் இடம்பெறாமல் இருப்பதை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். 2வதாக, இலங்கை போன்ற ஒரு பள்ளின சமூகத்திலே, பல மதத்தவர்கள், பல இனத்தவர்கள் வாழ்கிற ஒரு சமூகத்திலே சமூக நல்லிணக்கம் இன்றியமையாது, சகவாழ்வு இன்றியமையாது, இனங்களுக்கிடையிலான நல்லுறவு இன்றியமையாது. எனவே அந்த வகையில் இந்த நாட்டிலே வாழ்கிற ஏழை இனத்தவர்களோடு, மதத்தவர்களோடு நல்லிணக்கத்தை வளர்த்து, சகவாழ்வை வளர்த்து, அனைவருடனும் சுமூகமாக வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை செய்கின்ற, அதற்கான வழிகாட்டல்களை வழங்குகின்ற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று தவ்வா முன்னுரிமை பட்டியலிலே இது சிறப்பிடம் பெற வேண்டும். இது நமது இருப்போடு சம்பந்தப்பட்ட விவகாரம் மாத்திரமல்ல, பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விவகாரம் மாத்திரமல்ல, நமது மார்க்கம் நம்மிடம் வேண்டி நிற்கின்ற ஒரு கடமை என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். அதே போல துறைத்தவசமாக இந்த நாட்டிலே இஸ்லாத்தின் பெயரால் பல வழிகட்ட சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. பல வழிகட்ட சிந்தனை அமைப்புகள் மிக கவனமாக திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த அஹ்லு சுன்னாவை ஜமாவுக்குள் ஊடுருவுகிற ஒரு ஆபத்தான நிலையை நாம் பார்க்கிறோம். பல வழிகட்ட சிந்தனைகளுக்கு ஒரு வளமான பூமியாக இந்த பூமி பார்க்கப்படுகிறது. இந்த இலங்கை சமூகம் நோக்கப்படுகிறது. நாம் கை கட்டி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதற்காக உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு முட்டாள்தனமான நடவடிக்கையில் ஈடுபடவும் முடியாது. மிக கவனமாக, மிக நிதானமாக, தூர நோக்கோடு இந்த சமூகத்துக்குள் குழப்பம் ஏற்படாத வண்ணம் இத்தகைய வழிகட்ட சிந்தனைகளுக்கும் சிந்தனை பிரிவுகளுக்கும் நாம் முகம் கொடுக்க வேண்டும். அவற்றை முறியடிக்க வேண்டும். நமது அஹ்லு சுன்னா ஜமா கட்டுக்கோப்பை நாம் தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும். கடந்த 1000 ஆண்டு காலமாக இந்த நாட்டு முஸ்லீம்கள் அஹ்லு சுன்னா ஜமா என்ற கட்டுக்கோப்புக்குள் இருந்தார்கள். இனியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு சிறுபான்மை சமூகம், ஒரு சிறுபான்மை சமூகம் இப்போது பலவீனமானதாக இருக்கும். ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகம் ஒற்றுமையாக இருக்கிற போது அது சிறுபான்மையாக இருந்தாலும் பலமானதாக இருக்கும். ஒரு சிறுபான்மை சமூகம் தனக்கு மத்தியில் பிளவுபட்டால், பிரிந்து நின்றால், முரண்பட்டால், அறிவுரிப்பட்டால், சண்டை பிடித்தால், கொள்கை ரீதியாக பல அணிகளாக பிரிந்தால், நிச்சயமாக அந்த சமூகத்தின் இருப்புக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். இதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த வகையில் மதிப்புக்குரிய உளமாக்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற இந்த கட்டுக்கோப்புக்குள் நாம் இருக்க வேண்டும். பாரம்பரியமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாவை தேர்ந்து என்ற வகையில் இந்த சமுதாயத்துடைய நலனில் கல்சலில் உள்ளவர்கள், இஸ்லாத்தின் நலனில் கல்சலில் உள்ளவர்கள் நிச்சயமாக இவர்களை குழப்பக்கூடாது. இவருக்கு மத்தியில் வீணான புரணிகளை அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது. அந்நியமான சிந்தனைகளை இந்த சமூகத்துக்குள் அவர்கள் பரப்பக்கூடாது, முன்னெடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக எமது தாவாவிலே எமது குத்துவாக்கராக இருக்கலாம், எமது பயான்களாக இருக்கலாம், எமது எழுத்து பேச்சாக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் எமது இளம் தலைமுறையினரை சரியாக வழிகாட்டுகின்ற, வழிப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற மிகப்பெரிய கடப்பாடு குலமாக்கலாகிய உங்களுக்கு இருக்கிறது. இளம் தலைமுறையினர் பயங்கரமான சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள், அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மீகத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, அவருடைய ஒழுக்கத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, அவருடைய நடத்தைக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, அவருடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிற ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இணைய பாவனையின் விளைவாக, அதிலும் சிறப்பாக சோசியல் மீடியா, நியூ மீடியா என்று அழைக்கப்படுகிற பேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர் முதலான சமூக வலைத்தளங்களுடைய பாவனை தீவிரமடைந்ததன் விளைவாக நமது இளைஞர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உருவாகியிருக்கிறது. சமூகத்திலே ஒரு 10 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட சிறார்களையும் இளைஞர்களையும் அவருடைய ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிற ஒரு காலம். எனவே நாங்கள் உடமாக்கள் கூடி, தாய்கள் கூடி மயில்விளக்கிற ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது நாம் அடுத்த தலைமுறை இழந்து விடுவோம், இளைஞர்களை இழந்து விடுவோம், யுவதிகளை இழந்து விடுவோம், அவருடைய ஒழுக்கத்தை, ஆன்மீகத்தை, பண்பாட்டை நாம் தொலைத்து விடுவோம். எனவே இளமுடமாக்களாகிய நீங்கள் ஒரு வகையில் இளைஞர்கள், உங்களுக்கு ஒரு பெரிய கடப்பாடு இருக்கிறது. நமது இளம் தலைமுறையினரை மிக சரியாக வழிகாட்டுவதற்கு, ஆன்மீக ரீதியாக வழிகாட்ட, பண்பாட்டு ரீதியாக வழிகாட்ட, ஒழுக்க ரீதியாக வழிகாட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது பற்றி மிக விரிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. கல நிலவரம் உங்களுக்கு நன்கு தெரியும். இது அனைத்துக்கும் மேலாக இந்த தேவை அல் குதுவா கபில தாவா, அல் குதுவா கபில தாவா, தாவாவுக்கு முன்னால் குதுவா தேவைப்படுகிறது. இன்று நமக்கு தேவை முன்மாதிரியான மனிதர்கள், அமல் செய்கிற மனிதர்கள், வாழ்ந்து காட்டுகிற மனிதர்கள். நமது இளைஞர்கள் யுவதிகளுக்கு தேவை பீரங்கிகள் அல்ல, பயான்கள் அல்ல, எழுத்துக்களும் பேச்சுக்களும் அல்ல, வாழ்ந்து காட்டுகிற அடையாள குழுக்கள், ரோல் மாடல் நமது இளைஞர்கள் பார்க்க வேண்டும். நாம் இப்போதும் சகாபாக்களைத்தான் அடையாள புருஷர்களாக காட்டுகிறோம். தாபியங்களையும் அசுபாவு தாபியங்களையும் சலபுகளையும் தான் நாம் அடையாள புருஷர்களாக காட்டுகிறோம். நாம் நமது மண்ணிலே நமது அரபு கலாசாலைகளிலிருந்து வெளியேறுகிற உலமாக்களை, அறிஞர்களை, ஹாபிதுகளை நமது இளம் தலைமுறையினருக்கு அடையாள புருஷர்களாக, முன்மாதிரிகளாக காட்டுகிற போதுதான் அடுத்த தலைமுறையினர் நாம் எதிர்பார்க்கிற தாக்கத்தை, மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அந்த வழி எந்த வழி? நீ யாருக்கு அருள் பாலித்தாயோ அந்த மனிதர்கள் சென்ற வழி. குர்ஆனுடைய வழி, சுன்னாவுடைய வழி என்று சொல்லாமல், அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்த மன்னர்களுடைய வழியை, அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்றுதான் பிரார்த்திக்கிறோம். ஒரு பக்கம் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ் என்றால், மறுபக்கம் ரிஜாலுல்லாஹ். இன்று தேவை ரிஜாலுல்லாஹ்கள். அல்லாஹ் அருள் பாலித்த அந்த மனிதர்கள், அந்த ரிஜாலுல்லாஹ்களாக உலமாக்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் சமூக மாற்றத்தை காண முடியும். ஒரு இஸ்லாமிய அறிஞர் அற்புதமாக சொல்கிறார், ஹாலு ரஜுலின் ஃபி அல்ஃப் ரஜுல் அப்லக் மின் மக்காலி அல்ஃப் ரஜுலின் ஃபி ரஜுல். ஒருவர் தன்னுடைய முன்மாதிரியான நடத்தையினால் ஆயிரம் பேரிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆயிரம் பேர் சேர்ந்து தமது பேச்சினால் ஒரு மனிதனில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஒரு தனி மனிதன் தன்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையினால் ஆயிரம் பேரில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த தேவை பெரும் பேச்சாளர்கள் அல்ல, எழுத்தாளர்கள் அல்ல, அவர்களும் தேவைதான் என்பதை நான் மறுக்கவில்லை. முன்மாதிரியாக வாழ்கிற மனிதர்கள், தமது நடத்தையினால் இந்த தீனுக்கு சாட்சி சொல்கிற மனிதர்கள், சான்று பகர்கிற மனிதர்கள் இன்று உருவாக்கப்பட வேண்டும். அரபு கலாசாலைகள் அத்தகைய மனிதர்களை தான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் ஆழமாக புரிய வேண்டும். அடுத்ததாக நான் அரபு கலாசாலைகளின் அதிபர்கள் உஸ்தாதுமார்களை விழித்து சில விஷயங்களை சொல்வது பொருத்தம் நினைக்கிறேன். ஒரு அரபு கலாசாலையோடு சம்பந்தப்பட்ட தரப்பினரிலே மற்றொரு முக்கியமான தரப்பினர்தான் ஒரு அரபு கலாசாலையின் அதிபரும் உஸ்தாதுமார்களும், ஆசாமிகளும். உண்மையில் இவர்களுடைய கரங்களில் தான் நாம் எதிர்பார்க்கிற அந்த உலமா பரம்பரை, அந்த ஹாஃபிழ் பரம்பரை உருவாகிறது. இவர்கள் சீராக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய மாணவர்கள் சீராக இருப்பார்கள். இந்த வகையில் அரபு கலாசாலையுடைய அதிபர்களும் ஆசிரியர்களும் கூட தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய அறிவை அப்டேட் பண்ணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். கற்பித்தல் முறைகளை அவர்கள் படிக்க வேண்டும். மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், முகாமைத்துவம், நிர்வாகம் சம்பந்தமான கலை அவர்கள் படிக்க வேண்டும். எஜுகேஷன் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி இவற்றை அவர்கள் படிக்க வேண்டும். சி சமூக உளவியலை படிக்க வேண்டும், சமூக உளவியலை படிக்க வேண்டும், கல்வி உளவியலை படிக்க வேண்டும். அப்போதுதான் தமது மாணவர்களை எப்படி நடத்துவது, எப்படி அணுகுவது, அவருடைய பிரச்சனைகளை எப்படி பார்ப்பது, கையாள்வது, தீர்ப்பது என்ற அறிவு அவர்களுக்கு கிடைக்கும். இந்த வகையில்தான் இலங்கையிலே நாம் அரபு கலாச்சாரங்களில் அதிபர்களுக்கும் முஸ்தால்மார்களுக்கும் இஸ்திஹாதுல் குல்லியாத்தில் அரபியா அரபு கலாசாலைகள் ஒன்றியத்துக்கூடாக பல நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கிறோம். இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக அரபு கலாசாலைகளின் 100 அதிபர்களை நாங்கள் பயிற்றுவித்தோம். 250 மணி நேர ஒரு கலித்திட்டத்துக்கூடாக பாடத்திட்டத்துக்கூடாக 100 உஸ்தாதுமார்களை நாம் பயிற்றுவித்தோம். உஸ்தாதுமார்கள் பயிற்றுவிக்கப்பட்ட உஸ்தாதுமார்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. என்ன கவலை? பயிற்சி இல்லாமல் பாடசாலையில் கற்பிக்க முடியாது. உதாரணமாக இங்கே மௌலவி பாக்கர் அவர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமாக அவர்கள் ஒரு ட்ரெயின் டீச்சராக இருப்பார்கள். நாங்கள் ட்ரெயினிங் இல்ல, டீச்சிங் இல்ல. அங்கே மௌலவி ஜன்னீர் அவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் ஆசிரியர் தான், பிரின்சிபல். பயிற்சி இல்லாமல் ஆசிரியராக இருக்க முடியாது, பயிற்சி பெறாத நிலையில் அதிபராகவும் இருக்க முடியாது. சகோதரர்களே, பெரியவர்களே, பயிற்சி இல்லாத நிலையில் கற்பித்தல் ஈடுபடுகிற ஒரு சமூகம் இருந்ததென்றால், அண்மை காலம் வரை இருந்ததென்றால், எனது அரபு கலாசாலைகளில் தான் அந்த சமூகம் இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லா அந்த நிலைமை மாறி இருக்கிறது. அரபு கலாசாலைகளுடைய உஸ்தாதுமார்களுக்கு ப்ரொஃபஷனல் டீச்சர் ட்ரைனிங், நிபுணத்துவத்தோடு கூடிய முறையான விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான பயிற்சியை இந்த இத்திஹாதுல் குல்லியாத்தில் அரபியாவுடைய பயிற்சி நிதி கூடாக நாம் வழங்கியிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அரபு கலாசாலைகளின் அதிபர்கள் உஸ்தாதுமார்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பல கலைகளில் அவர்கள் புலமை பெற வேண்டும், குறிப்பாக கற்றல் கற்பித்தல் துறையில் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அது தொடர்பான பயிற்சி நெறிகளில் அவர்கள் பங்கேற்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை பரிபாலன சபை வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இப்போது கூட ஜாமியா நவீமியாவின் ADRT அகாடமி ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அபிவிருத்தி ஆய்வு மற்றும் பயிற்சிக்கான நிறுவனத்திலே உஸ்தாதுமார்களுக்கான டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆசிரியர் பயிற்சி நிகழ்ச்சி ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அவர்களோடு சுமார் 5 மணி நேரங்களை நான் கழித்தேன். இன்றும் அந்த பயிற்சி நெறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வகையில் கண்டிப்பாக எமது அரபு கலாசாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றிருந்தால், எமது அரபு கலாசாலைகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ஆசிரியர்களுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும், உஸ்தாதுமார்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும், அதிபர்களுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்கூடாகத்தான் அரபு கலாசாரின் தரம் உயரும் என்ற கருத்தையும் இங்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு அரபு கலாசாலையோடு சம்பந்தப்பட்ட அடுத்த தரப்பினர் தான் அந்த அரபு கலாசாலை நிர்வாகிகள், பரிபாலன சபை உறுப்பினர்கள், பரோபகாரிகள், தனவந்தர்கள், கொடைவள்ளல்கள். அந்த மதரசா அமைந்திருக்கிற ஊர், அந்த ஊர் மக்கள் உண்மையில் ஒரு அரபு கலாசாலையின் பரிபாலன சபை உறுப்பினர்களாக இருப்பது, ஒரு அரபு கலாசாலையின் உறவினராக இருப்பது, ஒரு அரபு கலாசாலைக்கு நன்கொடை வழங்குவது, அதனுடைய ஒரு அபிமானியாக இருப்பது, இவையெல்லாம் உண்மையில் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த செல்வம் ஓர் அருள். அந்த செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருப்பது மற்றும் ஓர் அருள். நல்ல வழிகளில் செலவு செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்வது இன்னும் ஓர் அருள். மிக பொருத்தமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருட்செல்வத்தை செலவழிப்பதற்கு கிடைக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அரபு கலாசாலையை பொறுத்தவரையில் ஒரு அரபு கலாசாலைக்கு உதவுவதற்கு ஒரு செல்வந்தருக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அதனை பரிபாலிப்பதற்கு ஒருவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டார். ஒரு வகையில் அது சதக்கா ஜாரியாவாக இருக்கும், இன்னொரு வகையில் அது பி சபில்லாவாக இருக்கும். அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று நான் ஒரு முக்கியமான கருத்தை அழுத்தமாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே 850 மேற்பட்ட அரபு கலாசாலைகள் இருக்கின்றன. இந்த 850 மேற்பட்ட அரபு கலாசாலைகளுள் பெரும்பான்மையான அரபு கலாசாலைகள் மாதாந்த வருடாந்த வசூலில் தான் இயங்கி வருகின்றன. மாதாந்த வசூலையும் வருடாந்த வசூலையும் எதிர்பார்த்த நிலையில்தான் இந்த அரபு கலாசாலைகள் இயங்கி வருகின்ற ஒழுங்கை பார்க்கிறோம். இது ஆரோக்கியமானது அல்ல. இந்த நாட்டிலே நாம் பெற்றிருக்க மிகப்பெரிய வளமான இந்த அரபு கலாசாலைகள் என்ற வளம் நிலைக்க வேண்டும் என்றிருந்தால், நிலையாக இருக்க வேண்டும் என்றிருந்தால், இவற்றுடைய எதிர்காலத்தை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்றிருந்தால், கண்டிப்பாக இந்த மதரசாக்களுக்கான வருமானத்தை உத்தரவாதப்படுத்துகிற ஒரு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். மாதாந்த வசூல் உண்மையில் பாதுகாப்பானதல்ல. வருடாந்த வசூல் எந்த வகையிலும் தொடர்ந்து கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றது அல்ல. எனவே தனவந்தர்களாக இருக்கலாம், பரோபகாரிகளாக இருக்கலாம், கொலை வள்ளல்களாக இருக்கலாம், அரபு கலாசாலைகளுக்கு வாரி வழங்குபவர்களாக இருக்கலாம், இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரபு கலாசாலைக்கு நிலையான வருமானம் வரக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும்.
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹான.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
வசலாம். When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by